ஓம் சாந்தி. ஜூலை 1, 2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, முழு உலகிற்கும் அமைதியை கொடுப்பது ஒரே ஒரு தந்தையின் பணி மாத்திரமே ஆகும். இதனாலேயே ஓ அமைதியை அருள்பவரே என மக்கள் கூறுகின்றனர். எனவே தந்தையே பரிசை பெற வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகளால் தந்தையை முழுமையாக பின்பற்ற முடியும்? பதில்: தந்தையை போன்று தூய்மையாகின்ற குழந்தைகளாலேயே அவரை முழுமையாக பின்பற்ற முடியும். உண்மையான காதலிகள் ஆகுபவர்களாலேயே அன்பிற்கினியவராகிய என்னை பின்பற்ற முடியும். அத்தகைய காதலிகளை மாத்திரமே நான் என்னுடன் திரும்பவும் அழைத்து செல்கின்றேன். பசுவின் வாலை பிடித்ததன் மூலம் உங்களால் அக்கறை செல்ல முடியும் என்று சமய நூல்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இங்கு ஒரு பசு அல்லது பசுவின் வால் என்ற கேள்விக்கே இடமில்லை. பாடல்: நீங்களே அன்பு கடல், நாங்கள் ஒரு துளிக்காக தாகத்தில் உள்ளோம். ஓம் சாந்தி. இங்கு பாபா தாதா ஆகிய இருவரும் உள்ளனர். ஷிவ் பாபாவே ஆத்மாக்களின் தந்தை என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தெரியும். அவர் தூய்மையாக்குபவர் எனவும் அசரீரியானவர் எனவும் உங்களுக்கு தெரியும். நீங்களும் அசரீரியான அமைதி சுரூபங்கள். அசரீரியான தந்தை அமைதி சுரூபமும் ஆத்மாக்களும் அமைதி சுரூபங்களும் ஆவார்கள். ஆத்மாக்களின் ஆதி தர்மம் அமைதியாகும். நீங்கள் அமைதிதாமவாசிகள். அவர்கள் ஒரு யாகம் வளர்க்கும் பொழுது அமைதியை அருள்பவரை அழைக்கின்றனர். ஏனெனில் கடவுளே அமைதி கடல் ஆவார். தந்தையே முழு உலகிற்கும் அமைதியை வழங்குகின்றார். அமைதி பரிசுகளை பெறும் பலர் உள்ளனர். ஒருவர் பரிசை பெறும் பொழுது அவர் அமைதியை ஸ்தாபிப்பதில் கருவியாகி உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் மகாத்மாக்களின் பெயர்களை குறிப்பிடுகின்றனர். எவ்வாறாயினும் உலகம் முழுவதற்கும் அமைதி தேவைப்படுகிறது. இல்லாதுவிட்டால் அமைதியற்று இருப்பவர்கள் மற்றோரையும் அமைதியற்றவர்கள் ஆக்கிவிடுகின்றனர். இது இராவண ராஜ்யம். இராவணன் எதிரியாவான், ஆனால் ராமர் எதிரி என அழைக்கப்படுவதில்லை. மக்கள் ராமரின் கொடும்பாவியை என்றுமே எரிப்பதில்லை. அதாவது திரேதாயுக ராமரர் அல்லது பரமாத்மாவாகிய பரமத்தந்தையின் கொடும்பாவியை என்றுமே எரிப்பதில்லை. அனைவரும் ராமராஜ்யம் இருக்க வேண்டும் என்றே விரும்புகின்றனர். ஆனால் எவருக்கும் ராமராஜ்யம் என்றால் என்ன என்பது தெரியாது. புதிய உலகம் வேண்டும் என்றும் புதிய டெல்லியில் ராமராஜ்யம் இருக்க வேண்டும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் புதுடெல்லியை பற்றி பேசுகிறார்கள். அதற்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. டெல்லியே தலைநகரம். அது தேவதைகளின் பூமியாக இருந்தது. ராதையும் கிருஷ்ணரும் கூட அங்கு இருப்பதாக காட்டப்பட்டுள்ளது. அவர்கள் இருவருமே பிரதான இளவரசரும் இளவரசியும் ஆவார்கள். அங்கு அவர்கள் இருவரும் மட்டும் இருக்கவில்லை, மற்றோரும் நிச்சயமாக இருக்க வேண்டும். 8 பேரின் வம்சம் நினைவு கூறப்படுகிறது. நீங்கள் அனைத்திற்கும் புத்தியை பயன்படுத்த வேண்டும். சத்யுகத்தில் மற்ற வம்சங்களும் இருக்க வேண்டும். இங்கு எத்தனை வம்சங்கள் உள்ளன என பாருங்கள். இந்த வம்சங்களில் பல உருவாகும் வரை அவை தொடர்ந்தும் வளர்ந்து கொண்டிருக்கும். இன்னென்ன கிராமத்து மகாராஜாவை பற்றியும் ஒருவர் அறிந்து கொள்கின்றார். பல்வேறு சிறிய கிராமங்கள் உள்ளன. சத்யுகத்தில் அத்தனை இருப்பதில்லை. அங்கு லக்ஷ்மி நாராயணனின் பெயர்கள் மிகவும் பிரபல்யமானவை. அவர்களது ராஜ்யம் 2500 வருடங்களுக்கு தொடர்கிறது. 100,000 கணக்கான வருடங்களுக்கு முன்னர் அது இருந்ததாக மக்கள் கூறுகின்றனர். இது சிந்திப்பதற்குரிய ஒன்றாகும். இதுவே ஆத்மாக்களுக்கான உணவு. தந்தை ஆன்மீக உணவை உங்களது புத்திகளுக்கும் ஆத்மாக்களாகிய உங்களுக்கும் கொடுக்கின்றார். உங்கள் புத்தியின் பூட்டு இப்பொழுது திறக்கப்பட்டுள்ளது. ரிஷிக்கள் முனிவர்கள் போன்றோர் அனைவரும் தங்களுக்கு படைப்பவரையோ அல்லது படைப்பையோ தெரியாது என கூறுகின்றனர். குழந்தைகளாகி நீங்கள் இவ்வாறு இப்பொழுது கூறுவதில்லை. படைப்பவரையும் படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியையும் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது உங்களது 84 பிறவி சக்கரத்தை நீங்கள் அறிவீர்கள். ஆரம்பத்தில் நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள். பின்னர் மத்தியில் ராவணன் வந்த பொழுது நீங்கள் விகாரம் நிறைந்தவர்கள் ஆகினீர்கள். இப்பொழுது இது இறுதியாகும். இந்த பழைய உலகின் விநாசம் இருக்கும் என்றும் அதன் பின்னர் ஆரம்பம் இருக்கும் என்றும் உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் ராமராஜ்யம் இருக்கும். பின்னர் மத்தியில் ராவணனின் ராஜ்யம் ஆரம்பமாகிறது. இப்பொழுது ராவணராஜ்யம் முடிவடைய உள்ளது. பின்னர் ராமராஜ்யம் ஆரம்பமாகும். நீங்கள் இப்பொழுது சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாற வேண்டும். இதுவே சத்திய நாராயணனின் கதையாகும். அனைத்து சமய நூல்களினதும் பிரதான ரத்தினமாக இருப்பது ஸ்ரீமத் கீதையே என்பது உங்களுக்கு தெரியும். மேன்மையானவர்கள் ஆகுவதற்காக நீங்கள் ஸ்ரீமத்தை பெறுகின்றீர்கள். மேன்மையானவர்களே ஸ்ரீ என்று அழைக்கப்படுகிறார்கள். சமய நூலாகிய கீதை மாத்திரமே தேவ தர்மத்தின் சமய நூல் என அழைக்கப்படுகிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இதன் மூலமே சங்கமயுகத்தில் தேவ தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டது. சத்தியுகத்தில் உள்ள எவரும் தூய்மையற்றவர்கள் அல்ல என்பதனால் எவரும் வந்து அவர்களை தூய்மையாக்க வேண்டியதில்லை. தந்தை இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். கீதையை தூய்மையாக்குபவர் என்று அழைக்க முடியாது. கீதையின் மூலம் உங்களால் தூய்மையாக முடியாது. கீதையின் கடவுளே தூய்மையாக்குபவர் என்று அழைக்கப்படுகின்றார். இதனை நன்றாக நினைவில் கொண்டிருங்கள். கீதையே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் சமய நூலாகும். எண்ணற்ற சமயங்கள் அழிக்கப்பட்டு ஒரே தர்மம் ஸ்தாபிக்கப்பட்ட மகாபாரத யுத்தம் கீதையின் அத்தியாயத்தின் காலகட்டத்திலேயே இடம்பெற்றது. கீதையே தேவ தர்மத்தின் சமய நூல் என அவர்கள் கூறுகின்றனர். அது பிராமணர்களின் சமய நூல் என அழைக்கப்படுவதில்லை. கீதையில் பிராமணர்கள் பற்றிய குறிப்பே இல்லை. பரம்பிதா பரமாத்மா வந்து பிரம்மா மூலம் வேதங்களினதும் சமய நூல்களினதும் சாராம்சத்தை உங்களுக்கு கூறுகின்றார். சத்தியுகத்தில் பிராமணர்கள் இல்லை என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் தேவர்களும் அங்கு உள்ளனர். பிரம்மாவிற்கு பின்னர் விஷ்ணு உள்ளார். பிரம்மா மூலம் விஷ்ணு பூமி ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக படங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒரே நேரத்தில் இருப்பதில்லை. பிரம்மாவின் மூலம் தேவ தர்மம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த விஷயங்கள் விவரமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் சொர்க்க ஆஸ்தியை சிவ் பாபாவிடமிருந்து பெறுகின்றீர்கள். நீங்களே அதற்கான உரிமையை கொண்டவர்கள். 4 பிரதான சமய நூல்கள் உள்ளன. முதற்தரமான தர்மம் ஸ்தாபிக்கப்படுகின்ற ஸ்ரீமத் பகவத்கீதையே முதல் இலக்க சமய நூலாகும். பின்னர் இஸ்லாமியர்களும் பௌத்தர்களும் உள்ளனர். கீதையில் மாத்திரமே ஸ்ரீமத் பகவத்கீதை என்று எழுதப்பட்டுள்ளது. மற்ற சமய நூல்கள் எதுவும் ஸ்ரீமத் என குறிப்பிடவில்லை. ஸ்ரீமத் இஸ்லாம், ஸ்ரீமத் பௌத்தம் என எந்த சமய நூல்களும் நினைவு கூறப்படுவதில்லை. ஒரே ஒரு ஸ்ரீமத் பகவத்கீதை மாத்திரமே உள்ளது. அதன் மூலம் எந்த தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டது? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே ஸ்தாபிக்கப்பட்டது. இறுதியிலேயே ஸ்தாபனை இடம் பெறுகிறது. இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகும். பாபா இப்பொழுது எங்களுக்கு ஆசிரியராக இருந்து கற்பிக்கின்றார். இது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். பாபா எங்கள் தந்தையும் எங்கள் ஆசிரியரும் ஆவார். பாபா அனைவருக்கும் கல்வி மூலம் சத்கதியை கொடுப்பதனால் அவர் சத்குருவும் ஆவார். அனைவரும் தந்தையை நினைவு செய்கின்றனர். அவர்கள் கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை இட்டுள்ளனர். அவர் ஞானக்கடல் அல்ல. ஞானக்கடலாகிய தந்தையே அவரை அவ்வாறு ஆக்கினார். ஆகவே அவர் ஆசிரியரும் ஆவார். நீங்கள் இங்கே புதிய விஷயங்களை கேட்கின்றீர்கள். நீங்கள் பல சமய நூல்கள் போன்றவற்றை செவிமடுத்தும் வாசித்தும் உள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் தந்தையை நேரடியாக கேட்கின்றீர்கள். முன்னர் நீங்கள் சரீரதாரிகளையே கேட்டு வந்தீர்கள். நீங்கள் ஆதியில் சரீரமற்றவர்களாக இருந்து பின்னர் சரீரங்களை ஏற்கின்றீர்கள் என ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். பாபாவும் சரீரமற்றவர். மக்கள் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்குகிறார்கள். ஆத்மாக்கள் தங்கள் சரீரங்களின் மூலமாக அவரை வணங்குகிறார்கள். நீங்கள் அழைக்கின்றீர்கள், ஓ பரம்பிதா பரமாத்மாவே, வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள். அவர்கள் லிங்கத்தை வழிபடுகிறார்கள். ஆனால் அவரே தாம் அழைத்து கொண்டிருக்கின்ற தந்தையாகிய தூய்மையாக்குபவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. சிவனே கடவுள், அவரே ஈஸ்வர் கடவுள் ஆவார். அவர்கள் இவ்வாறு அவரை தொடர்ந்தும் நினைவு செய்கின்றனர். நீங்கள் அவரை பாபா என அழைக்கும் பொழுது தந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுவீர்கள் என்பது உங்கள் புத்திகளில் பிரவேசிக்கிறது. நாங்கள் ஆஸ்தியை பெற்றிருந்தோம், இதனாலேயே நாங்கள் அவரை வணங்குகின்றோம். பாரத மக்கள் நிச்சயமாக ஆஸ்தியை பெற்றார்கள். தாங்கள் எப்பொழுது அதனை பெற்றார்கள் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது இதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் அவரிடம் வந்துள்ளீர்கள் என நீங்கள் பாபாவிடம் கூறுகின்றீர்கள். பிரம்மாவின் சரீரத்தில் சிவ் பாபா பிரவேசித்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். திரிமூர்த்தி என்ற பெயர் மிகவும் பிரபல்யமானது. திரிமூர்த்தி வீதி என்ற பெயரையும் அவர்கள் கொண்டுள்ளனர். தந்தையின் புகழ் பெருமளவில் உள்ளது. அவர் அன்பு கடல் என்றும், அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர் என்றும் பாடலில் நீங்கள் கேட்டீர்கள். அவர் மாத்திரமே அனைவருக்கும் அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பவர். அவரே துன்பத்தை அகற்றி அனைவருக்கும் சந்தோஷத்தை அருள்பவராவார். அவர் மிகவும் அன்பானவர். அவரைப் போல் அன்பானவர்கள் வேறு எவரும் இல்லை. உங்களை ஸ்வர்க அதிபதிகள் ஆக்குகின்ற தந்தை நிச்சயமாக அன்பானவராகவே இருப்பார். அவர் எல்லையற்ற தந்தையாவார். அவர் கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் என்னிடமிருந்தே ஸ்வர்க ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். ஆத்மாக்களான நீங்கள் சகோதரர்கள். நீங்கள் இப்பொழுது தந்தை கூறுவதை கேட்கின்றீர்கள். ஆத்மாக்கள் அனைவரும் தந்தையை நினைவு செய்கின்றனர். பாபா, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். ஆத்மாக்கள் கூறுகின்றனர், எங்களை தூய்மையாக்குவதற்கு பாபா வந்துவிட்டார். அவர் கூறுகின்றார், குழந்தைகளே, 5000 வருடங்களுக்கு முன்பும் நான் உங்களை தூய்மையாக்குவதற்கு வந்தேன். இப்பொழுது உங்கள் தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படுவதுடன் உங்கள் துன்பங்கள் அனைத்தும் அகற்றப்படும். மக்கள் அழைக்கின்றனர், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். அவர்கள் தொடர்ந்தும் கைகளை தட்டி சத்தமாக பாடுகின்றனர். சீதைக்கு சொந்தமான தூய்மையாக்குபவராகிய ராமா. ஆகவே அதன் அர்த்தம் அவர்கள் தூய்மையற்றவர்கள் என்பதே ஆகும். இது நரகமாகும். இது ஆழ் நரகம் என அழைக்கப்படுகிறது. நீங்கள் இன்னென்ன செயல்களை புரிந்தால் என்னவாக ஆகுவீர்கள் என கருட புராணத்தில் அவர்கள் பல பயங்கரமான கதைகளை எழுதியுள்ளனர். பசுவின் வாலை பிடிப்பதனால் உங்களால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். இதை போன்ற சில அதில் எழுதப்பட்டுள்ளன. மிருகங்கள் என்ற கேள்விக்கே இடமில்லை. தாய்மார்களாகிய நீங்களே அந்த பசுக்கள். எவரேனும் உங்களது வாலை, அதாவது உங்களை பற்றி பிடித்துக் கொள்ளும் வரை அவர்களால் பாதையை கண்டறிய முடியாது. உங்களிடம் வால் இல்லை. அவர்கள் கூறுகின்றனர், உங்களது வாளை பிடிப்பதனால் நாங்கள் அக்கறை சேர்வோம். நீங்கள் எவரது வாளையும் இங்கு பிடிப்பதில்லை. ஆனால் நீங்கள் பின்பற்ற வேண்டும். சந்நியாசிகள் பல சீடர்களை கொண்டுள்ளனர். ஆனால் பின்பற்றுவது என்றால் தூய்மையாகுவதாகும். நீங்களே உண்மையான பின்பற்றுபவர்கள். ஷிவ் பாபா கூறுகின்றார், நான் உங்கள் அனைவரையும் திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்லவே வந்துள்ளேன். என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். தூய்மை ஆகாமல் உங்களால் பின்பற்ற முடியாது. ஷிவ் பாபாவை முழுமையாக பின்பற்றுங்கள். அவரை பின்பற்றுவதற்கே நீங்கள் இங்கே அமர்ந்துள்ளீர்கள். பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள். ஆத்மாக்கள் அன்பிற்கினியவரான பரமாத்மாவின் காதலிகள் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்கள் அனைவரும் அவரை நினைவு செய்கின்றனர். உங்களை திரும்பவும் அழைத்து செல்ல அவர் வந்துள்ளார். அவர் கூறுகின்றார், என்னை பின்பற்றுங்கள். நான் உங்களை திரும்பவும் என்னுடன் அழைத்து செல்வேன். எவ்வாறு அவரை பின்பற்றுவது எனவும் அவர் விளங்கப்படுத்துகின்றார். நான் தூய்மையானவர், நீங்கள் தூய்மையற்றவர்கள் என்பதுடன் நீங்கள் நிச்சயமாக தூய்மையாகவும் வேண்டும். நீங்கள் நிச்சயமாக அவரை பின்பற்ற வேண்டும். விகாரமானவர்களால் அவரை பின்பற்ற முடியாது. என்னை பின்பற்றுவதற்கு நீங்கள் என்னை போன்றே தூய்மையாக வேண்டும். தூய்மையற்றவர்களை நான் என்னுடன் அமைதி தாமத்திற்கு திரும்பவும் அழைத்து செல்வேனா? முக்தியை பெறுவதற்காக பல மனிதர்கள் பக்தி தபஸ்யா தான தர்மங்கள் செய்கின்றனர். ஏனெனில் இங்கு அவர்கள் துன்பத்தை அனுபவம் செய்வதனால் வீட்டிற்கு செல்ல விரும்புகின்றனர். தந்தை கூறுகின்றார், நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். நான் தூய்மையானவர், அதனாலேயே நான் உங்களை தூய்மையாக்குகின்றேன். நான் பிரம்மாவின் சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன். நானே படைப்பவர். நான் இந்த பிரம்மாவின் சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன். பிரம்மாவின் மூலம் தந்தை தேவ தர்மத்தை ஸ்தாபிப்பதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பிரம்மா குமார்களும் குமாரிகளும் ஆவீர்கள். நீங்கள் ஷிவ் பாபாவை பின்பற்ற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது நான் உங்களை தூய உலகிற்கு அழைத்து செல்வேன் என உங்களுக்கு நான் சத்தியம் செய்கின்றேன். வேறெந்த வழியும் இல்லை. ஓ தூய்மையாக்குபவரே என அவர்கள் கூறும்பொழுது அவர்களது பார்வை மேல் நோக்கி அல்லது நீரை நோக்கி செல்கிறது. கங்கை தூய்மையாக்குபவர் அல்ல, அது கடலிலிருந்து உருவாகியுள்ள நதியே ஆகும். உங்களது வாளையே அவர்கள் பற்றி பிடிக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் தூய்மையாகி என்னை பின்பற்ற வேண்டும். அப்பொழுதே உங்களால் என்னுடன் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல முடியும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் என்னுடனேயே வசித்தீர்கள். பின்னர் நீங்கள் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்து இப்பொழுது தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளீர்கள். இப்பொழுது மீண்டும் ஒரு முறை என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் தூய்மையாகுவீர்கள். சந்நியாசிகளும் இல்லறத்தவர்களுக்கு கூறுகிறார்கள், என்னை பின்பற்ற வேண்டுமானால் உங்களது வீட்டையும் குடும்பத்தையும் துறந்து விடுங்கள். தந்தை கூறுகின்றார், நான் பரந்தாமத்திலேயே வசிக்கின்றேன். நீங்களும் என்னுடன் அங்கு செல்ல விரும்புவீர்களா அல்லது இங்கு நச்சுக்கடலில் இருக்க விரும்புகின்றீர்களா? நீங்கள் அழைத்தீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். தந்தை இப்பொழுது வந்துவிட்டார். அவர் உங்களை திரும்பவும் தன்னுடன் அழைத்து செல்ல உள்ளார். நான் ஒவ்வொரு சக்கரத்திலும் வந்து உங்களை திரும்பவும் என்னுடன் அழைத்து செல்கின்றேன். பின்னர் சத்யுகத்தில் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். இந்த லக்ஷ்மியும் நாராயணரும் சொர்க்க அதிபதிகளாக இருந்தனர். யார் அவர்களுக்கு அதிக அளவு சந்தோஷத்தை கொடுத்தவர்? தந்தையாகிய சொர்க்க கடவுளே ஆவார். தந்தை உங்களுக்கு நினைவூட்டுகின்றார், நீங்கள் எனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றீர்கள். பாரத மக்கள் அனைவரும் பரமாத்மாவாகிய பரம தந்தையின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். இது எனது பிறப்பிடம். கிறிஸ்துவர்கள் இதனை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் கிறிஸ்துவை மாத்திரமே நம்புகின்றனர். பாரத மக்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். இதுவே அனைவரையும் தூய்மையாக்குபவராகிய தந்தையின் பிறப்பிடமாகும். தந்தை அனைவருக்கும் சந்தோஷத்தை அருள்கின்றார். அவரே அனைவருக்கும் விடுதலை அளிக்கின்றார். ஆகவே பாரதம் மிக மேன்மையானது. நாடகத்திற்கேற்ப எனது குழந்தைகள் அனைவரும் சந்தோஷமற்றிருக்கும் பொழுது நான் வந்து அவர்களுக்கு அவர்களின் ஆஸ்தியை வழங்குகின்றேன் என்பது தந்தைக்கு தெரியும். தந்தையே ஞானக்கடலும் சந்தோஷக்கடலும் ஆவார். அவர் குழந்தைகளான உங்களுக்கு உங்களது ஆஸ்தியை கொடுக்கின்றார். அவர் கூறுகின்றார், என்னை பின்பற்றுங்கள். நீங்கள் விகாரமானவர்கள் என்றும் ஆதலாலேயே உங்கள் சரீரங்களும் விகாரம் நிறைந்தவையாக இருக்கின்றன என்றும் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்களாகிய நீங்கள் சத்யுகத்தில் தூய்மையாக இருப்பதனால் தூய சரீரங்களையும் பெறுகின்றீர்கள். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், குழந்தைகளே தூய்மையாகுங்கள். நினைவின் மூலம் மாத்திரமே நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சத்தோப்பிரதானம் ஆகுவீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, தந்தையிடமிருந்து சொர்க்க ஆஸ்தியை பெறுவதற்கு ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்பதை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். ஒருவரோடு ஒருவர் பெருமளவு அன்புடன் வாழுங்கள். அனைவரை விடவும் தந்தை அன்பானவராக இருப்பதை போன்று நீங்களும் அவ்வாறே அன்பானவர்கள் ஆகுங்கள். இரண்டு, தந்தையை போல் தூய்மையானவர்களாகி அவரை முழுமையாக பின்பற்றுங்கள். வீடாகிய அமைதி தாமத்திற்கு தந்தையுடன் திரும்பிச் செல்வதற்கு நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் இந்த ஞானத்தை அருள்பவராகவும் ஆசீர்வாதங்களை அருள்பவராகவும் ஆகி பலவீனமான ஆத்மாக்களை சக்திகளின் வலிமையால் நிரப்புவீர்களாக. தற்சமயம் பலவீனமான ஆத்மாக்களுக்கு உயர பாய்வதற்காக போதுமான அளவு பலம் இருப்பதில்லை. அவர்களுக்கு ஏதாவது மேலதிக வலிமை தேவைப்படுகிறது. எனவே விசேஷமான ஆத்மாக்களான நீங்கள் அவர்களை உயர பாயச் செய்வதற்காக விசேஷமான சக்தியால் உங்களை நிரப்பிக் கொள்ள வேண்டும். இதற்கு இந்த ஞானத்தை அருள்பவராக இருப்பதுடன் கூடவே நீங்கள் சக்திகளின் ஆசீர்வாதங்களை அருள்பவராகவும் ஆக வேண்டும். படைப்பவர் ஒருவர் தனது படைப்பின் மீது ஆதிக்கம் செலுத்துவார். ஆதலால் ஆசீர்வாதங்களை அருள்பவராகி உங்களின் படைப்பிற்கு சகல சக்திகளின் ஆசீர்வாதங்களை வழங்குங்கள். இப்பொழுது இந்த சேவை இடம்பெறுவதற்கான தேவை உள்ளது. ஸ்லோகம். ஒவ்வொரு விளையாட்டையும் ஒரு பற்றற்ற பார்வையாளராக இருந்து பாருங்கள். நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதுடன் உங்களையும் ரசிப்பீர்கள். அவ்யக்த இஷாரா. எரிமலை ஸ்திதியில் இருந்த வண்ணம் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். மகா தபஸ்வி ஆத்மாக்களான நீங்கள் உங்களின் சக்தி வாய்ந்த எரிமலை நினைவின் மூலமாக தேர்களின் கதிர்களை அனுபவம் செய்வதுடன் மற்றவர்களுக்கும் அந்த அனுபவத்தை வழங்க வேண்டும். உங்களின் தபஸ்வி ரூபம் மற்றவர்களுக்கு வழங்கும் ரூபமாகும். எவ்வாறு சூரியன் உலகிற்கே ஒளியையும் மற்ற அழியக்கூடிய பேர்களின் அனுபவத்தையும் வழங்குகிறதோ அவ்வாறே உங்களின் தபஸ்வி ரூபத்தால் தொடர்ந்து அமைதி மற்றும் சக்தியின் கதிர்களை வழங்குங்கள். ஓம் சாந்தி.